நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் டாக்டர் ராஜேஷ் கண்ணன் அவர்களே.
வணக்கம் செல்வி.
கரோனா வைரஸ் இது வந்து சீனாவில் உருவாகி இருந்தாலும் தற்போது உலக அளவில் இது வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இன்று 9 பேருக்கு இந்த வைரஸ் இருப்பது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா?
ஆமாம், இது உண்மையாகவே இப்போ எல்லோருடைய வாய்களிலும் முணுமுணுக்கின்ற ஒரு விஷயமாக அமைந்துள்ளது. அத்துடன் சில பேருக்கு அதை பயத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையும் மக்கள் இந்த பற்றிய தகவலை அறிவதற்கு மிகவும் ஆவலாகவும் நேரம் ஆவலாக இருக்கின்றார்கள்.
இப்போ இந்த வைரஸ் தொற்றுக்கான அந்த சிம்டம்ஸ் சொல்றத பார்க்கும்போது நம்ம சாதாரண ஒரு சளி இருமல் காய்ச்சலுக்குள்ள சிம்டமாக தான் இருக்குது. அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து தொண்டை ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் சொன்னோம்ன்றாலே ஒரு பயம் பிடிச்சிருது. ஓ, இதுக்கு வைரஸ் இருக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துடுது. அப்போது எப்படி நாங்கள் இதை வகைப்படுத்தி பார்க்கறது அப்படின்னு சொல்லுங்களேன்.
ஆமாம், இது நல்ல ஒரு கேள்வி. நான் முதல்ல ஒரு சின்ன ஒரு அறிமுகம் ஒன்றை இந்த கொரோனா வைரஸ் பற்றி தரலாம் என்று இருக்கின்றேன். இருந்தால் இந்த கொரோனா வைரஸ் வந்து ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த வைரஸ். அதில் சாதாரண தடிமன் காய்ச்சல் தொடக்கம், முந்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சார்ஸ் என்று 2002 வந்த மிக ஆட்கொல்லி நோயை உருவாக்கிய ஒரு அவுட்பிரேக்கை உருவாக்கிய நோய் வரை, அத்துடன் மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்ன்னு சொல்கிற அந்த டிசீஸும் இந்த இதுக்குள்ள இந்த கொரோனா வைரஸ் ஃபேமிலிக்குள்ள தான் வருது. ஸோ இது ஒரு ஒரு குடும்பமான வைரஸ். அதனால் இந்த முறை இதை நாங்கள் இப்பொழுது இதை நாங்கள் பெயரிட்டிருக்கின்றார்கள் உலக சுகாதார நிறுவனம் 2019 நோவல் கொரோனா வைரஸ் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்ன்னு சொல்லி. அப்போ இது வந்து அதே குடும்பத்தை ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தபடியால் அந்த சிம்டம்ஸ் வந்து காமன் ஆனதாக இருக்கின்றது. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி தும்மல், ஸ்னீசிங், ஈவன் சோத்ரோட் அல்லது காய்ச்சல் அல்லது இருமல் அல்லது கொஞ்சம் களைப்பாக இருக்கிற ஃபேட்டிக். ஆனால் இங்கே நாங்கள் என்ன, நாங்கள் இப்பொழுது உள்ள தகவலின் படி நாங்கள் எப்படி இதை வேறுபடுத்துகின்றோம் என்றால், இந்த எபிடிமியோலஜிக்கலி, அதாவது கடந்த 14 நாட்களுக்குள் குறிப்பாக சைனா சேர்ந்த கியூபை மாவட்டத்துக்கு டிராவல் பண்ணி இருந்தால் அல்லது ஏற்கனவே ஒரு கொரோனா வைரஸ் தொற்று நோயுடையவுடன் இவர்கள் தொடர்புற்று இருந்தால் அது முதலாவதாக நாங்கள் அதை கவனிக்கின்றோம். ஸோ அந்த தகவலின் படிதான் பேஷண்ட் நோயாளியிடம் கேட்பதன் மூலம் அதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம். அதை நாங்கள் மிகவும் அவதானமாகவும் சில கேள்விகளை வடிவாக ஆறுதலாக பேஷண்ட்டோட கதைக்கிறதன் மூலமும் அந்த தகவலை உறுதிப்படுத்தி, அதற்கு பிறகு இந்த சிம்டம்ஸ் இருந்தால் நாங்கள் இதை ஒரு பாசிபிள் கேஸாக, நாங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணவில்லை, ஒரு பாசிபிள் கேஸாக எடுத்து சில உரிய நிறுவனத்துடன், அதாவது பப்ளிக் ஹெல்த் யூனிட்டுடன் அதை கதைத்து அவர்கள் திருப்பி அதை அசஸ் பண்ணி நாங்கள் டெஸ்ட் செய்கிறதா இல்லையா என்றதை தீர்மானிப்போம். ஸோ இதில் நாங்கள் முக்கியமாக அந்த ட்ராவல் ஹிஸ்ட்ரி ஒரு முக்கியமான ஒரு வடிவமாக இங்கே கருதப்படுது.
சரி, இப்போ நீங்கள் வந்து ட்ராவல் ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தாலும், இப்போது நாங்கள் ஒவ்வொரு நாளும் வெளியே தான் போக வேண்டும். வேலைக்கு போகும்போதோ நாங்கள் வந்து வீட்டிலேயே எப்பொழுதும் இருக்க முடியாது. அப்போ நாங்கள் வெளியே போகும்போது, இப்போது ட்ரெயினில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ நாங்கள் பல பேருடன் பயணிக்கிறோம் இல்லையா? அப்படி நம்மளோட பயணிக்கிறவர்கள் வந்து சீனாவுக்கு போயிட்டு வந்திருந்திருக்கலாம், அவங்கக்கிட்ட அந்த வைரஸ் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. அப்போ நாங்கள் அப்படி வெளியில் பயணிக்கும் போது இந்த தொற்று, இந்த கரோனா வைரஸ் தொற்றுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான ப்ரிகாஷன் செய்யலாம்?
ஓகே, இது சாதாரணமாக நீங்கள் தடிமன் அல்லது இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூ காய்ச்சல் வந்தாலே இந்த 3 விதமான தடுப்பு முறைகளை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுகிறோம். இருமும் பொழுது அல்லது தும்மும் பொழுது கவர் பண்ணணும், அதை மூடிக்கொள்ள டிஷ்யூ ஜூஸ் பண்ணலாம். அந்த ஜூஸ் பண்ணினா அதை உடனே பின்னுக்குள்ள போட வேண்டும். அதே மாதிரி இல்லாட்ட நீங்கள் அப்படி டிஷ்யூ ஒன்றும் இல்லை என்றால் அந்த கஃப் பண்ணிக்கலாம், நீங்கள் எல்போ அந்த முழங்காயை பிடித்து வெளியாட்களுக்கு அது போகாத மாறி அதை தும்பலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து கிளீன் ஓ சானிடைஸ் உங்களுக்கு காய்களை கழுவ வேண்டும். ஆல்கஹோல் உள்ள ஒரு சானிடைசரை அல்லது ஈவன் சோப் வித் வாட்டர் காய்களை கழுவ வேண்டும். அதாவது நீங்கள் வழியில் போய் வந்தாலும் எங்கு போய் வந்தாலும் கழுவ வேண்டும். அதுவும் ரெண்டாவது. மாஸ்க், அதோட சில நேரங்களில் அந்த முகம் கவசத்தை அணிய வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இப்பொழுது உள்ள தகவலின்படி நாங்கள் எல்லோரும் அந்த முக கவசத்தை அணிவதை நாங்கள் பரிந்துரைக்கவில்லை. ஆனால் ஒரு விதமான சிம்டம்ஸ் இருக்கிறார்கள், அதே மாதிரி கிட்டடியில் ட்ராவல் பண்ணினார்கள், அதே மாதிரி கொரோனா வைரஸ் ஐடென்டிஃபை பண்ணினார்கள், அல்லது கொரோனா வைரஸோடு தொடர்பில் இருக்கின்றவர்கள் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அவர்களுக்கு இந்த முகக்கவசத்தை பரிந்துரைக்கின்றோம்.
சரி, நீங்கள் இந்த மாஸ்க்கை பற்றி நீங்கள் தொட்டதுனால நான் அது ஒட்டியே ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது இப்போது ட்ரெயினில் போகும்போதோ, குறிப்பாக சர்ஜரி, இப்போ டாக்டர் சர்ஜரிக்கு போகும்போதெல்லாம் டாக்டர்ஸே போட்டிருக்காங்க, இந்த மாஸ்க் போட்டிருக்காங்க, ரிசப்ஷனில் இருக்கிறவங்க போட்டிருக்கிறாங்க. அப்போ நாங்களும் வெளியே போகும்போது இப்படியான அந்த மாஸ்கை அணிவதனால் நமக்கு அந்த தொற்று ஏற்படாமல் நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியுமா? அது மட்டுமல்ல, இப்போ ஒரு சாதாரண ஒரு மாஸ்க் அணிந்தால் போதுமா, அல்லது இதுக்குன்னு ஸ்பெஷலான மாஸ்க் அப்படி எதுவும் இருக்கா?
இது ஒரு சிக்கலான கேள்வி. ஆனால் நாங்கள் எங்களிடம் இருக்கின்ற அறிவியலை பயன்படுத்தி நாங்கள் சொல்வது என்று சொன்னால், இப்பொழுது தற்போதுள்ள நிலைமையில் உலக சுகாதார ஸ்தாபனம் வந்து எல்லோரும் பொதுமக்கள் அனைவரும் மாஸ்க் அணிவதை பரிந்துரைக்கவில்லை. ஒன்று. ரெண்டாவது, இதில் ரெண்டு டைப்பான மாஸ்க் இருக்குது. நாங்கள் உதாரணமாக, நாங்கள் ஒரு வைத்தியர் வந்து ஒரு கொரோனா வைரஸ் என்று சஸ்பெக்ட் பண்ணப்பட்ட ஒரு நோயாளியை அணுகும்போது N95 என்ற ஒரு மாஸ்கை தான் அணியுமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா சாதாரணமான மாஸ்க் வந்து இந்த கொரோனா வைரஸை ஃபில்டர் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்காது. ஆனால் சாதாரண மாஸ்க் அணிவதன் மூலம் ஒருவர், ஒரு நோயாளி ஒருவர் அணிவதன் மூலம் அவர் தும்முவது அல்லது இருமும் போது அந்த ட்ராப்லெட்ஸ் வெளியால் போகிறது தடுக்கிறதால அந்த பரவு முறை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உண்மையாக இந்த வைரஸை ஃபில்டர் பண்ணாத சாதாரணமான மாஸ்க். ஆனால் N95 என்ற மாஸ்க் வந்து கூடுதலாக நாங்கள் ஒரு நோயாளியை ஹேண்டில் பண்ணும் போது பரிந்துரைக்கப்பட்டுள்ள, அத்துடன் தனியே நாங்கள் மாஸ்க் மட்டுமில்லை, நாங்கள் உடற்கவசம், அதோட காய்க்கு கையுறை, அதை விட எதுவும் சாம்பல் எதுவும் கலெக்ட் பண்றேன்னு சொன்னா கண் எல்லாம் போட்டு தான் செய்ய வேண்டும். தனியே நாங்கள் மாஸ்க் கண்டு மட்டும் நிறுத்தி கொள்ள வேண்டாம். முக்கியமாக அந்த காய் கழுவுறது மற்ற ப்ரிகாஷன்ஸும் இம்பார்ட்டன்ட் தான் நான் சொல்லுவேன், கூடுதலாக சொல்லுவேன்.
இப்போ நீங்க சொல்றதை பார்க்கும்போது, சாதாரண மாஸ்க் அணிந்து வெளியில நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம், அவங்க வந்து மற்றவர்களிடமிருந்து இந்த வைரஸ் தங்களுக்கு தொற்றுவிடக்கூடாது, அதை தடுப்பதற்காக அந்த மாஸ்கை அணிவதை காட்டிலும் தாங்கள் தும்மினாலோ அப்படி எதுவும் ஜெர்ம்ஸ்
பிறரை
பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அணிவது போல இருக்கிறது இல்லையா?
ஒரு விதமான, என்றால் நாங்கள் இப்ப ஈவன் நார்மலான கடுமையான காய்ச்சல் என்றாலும் நீங்கள் 2 நாள் அல்லது 3 நாள் ஒரு பாடசாலைக்கு செல்வதை நாங்கள் அனுமதிப்பதில்லை. அல்லது இப்பொழுது ஒரு சாதாரண காய்ச்சல் என்றாலும் அந்த மருத்துவம் மாற மட்டும் என்று சொன்னால் அவர் தும்பும் போது அதை குறைக்கிறதுக்கு அவர்கள் அணியலாம். ஆனால் இங்கே நான் முக்கியமாக ஒன்று செல்ல வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் இப்போ ஒரு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் அல்லது பப்ளிக் ஹெல்த் யூனிட் அல்லது ஹெல்த் மினிஸ்ட்ரியால் வந்து நாங்கள் ஒவ்வொரு கேஸையும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். ட்ராவல் ஹிஸ்ட்ரி, ஈவன் ஏர்போர்ட்டில் அதை செய்கிறார்கள். அதே மாதிரி ஈவன் ஜிபி ப்ராக்டிஸ் பேஷண்ட் வருவார்கள். ஆனால் நாங்கள் முக்கியமாக அட்வைஸ் பண்ணுறோம் என்றால், வருவதற்கு முன் அவர்களை ஒரு கோல் எடுக்க சொல்லி, கோல் எடுத்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் வந்து ஈவன் கோலில் செய்யலாம். அதை விட ஒரு நம்பர் இருக்கிறது பப்ளிக் ஹெல்த் யூனிட், அவர்கள் சொல்லுவார்கள் அடுத்த கட்டம் என்னென்று. அவர்கள் சில கேள்வி அளிக்க வைப்பார்கள், உங்களுக்கு இந்த சிம்டங்கள் அதாவது அறிகுறிகள் இருக்கின்றதா, அல்லது உங்களோட ஹிஸ்ட்ரி, அதே மாதிரி உங்களுடைய உறவினர்கள் யாராவது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது நோய் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கலாம், அல்லது அவர்கள் ட்ராவல் பண்ணப்பட்டிருக்கிறார்களா, ஸோ ட்ராவல் பண்ணினார்களா கிட்டடியில் என்ற இதுகளை கேட்டு அவர்கள் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பை சொல்லுவார்கள். உண்மையாக ஜிபி ப்ராக்டிஸ் அட் ஜிபி ப்ராக்டிஸில் எங்களுக்கு வந்த கடைசியாக வந்த சர்க்குலரும் பண்ணி நாங்கள் கூடுதலாக அதை தவிர்க்கின்றோம், எதுவும் சாம்பிள் எடுக்கின்றது அவர்களை. ஸோ அது அப்படியான அவர்களை உண்மையாக கேஸ் என்று ஐடென்டி பண்ணப்பட்ட ஆக்களை நாங்கள் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓவர் த ஃபோன்லேயே டிரெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படி செய்வதன் மூலம் பொதுமக்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். என்று சொன்னால் ஜிபி ப்ராக்டிஸில் வேறு நோயாளிகள் வந்திருப்பார்கள், அவர்கள் பொதுவான வெயிட்டிங் ரூமில் வந்து இருந்தால் நிறைய பிரச்சனை இருக்கலாம். ஸோ அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஃபோன் பண்ணலாம். அப்படி இல்லை, அப்படி வந்தார்கள் என்றால் நாங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. நாங்கள் என்ன செய்வோம், அப்படி ஒருவரும் அறிவிக்காமல் வந்து விட்டால் அவரை இப்போ இதை சஸ்பெக்ட் பண்ணினால் உடனடியாக அவரை இன்னொரு ரூமுக்கு மாற்றி அவருக்கு ஒரு மாஸ்கை கொடுப்போம். அந்த நோயாளி என்று நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுற அவருக்கு ஒரு மாஸ்கை கொடுப்போம், நார்மல் மாஸ்க். ஏன்னா எங்களோட பர்பஸ் வந்து அங்கே வந்து அவர்ல இருந்த தும்மல் அல்லது அவர்ல இருந்த ட்ராப்லெட்ஸ் வந்து வெளியால் போகக்கூடாது. அப்போ அவருக்கு ஒரு மாஸ்கை கொடுப்போம். பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், அந்த டாக்டர் அல்லது வைத்தியர் வந்து ஜிபி வந்து உரிய ப்ரிகாஷன் N95 மாஸ்க் அண்ட் கவசம் அதெல்லாம் போட்டு தான் அவருடைய ரூமுக்கு என்டர் அந்த ஐசோலேட்டட் ரூமுக்கு என்டர் பண்ணுவோம். ஸோ நம்ம அந்த மாஸ்கை பற்றின தெளிவான விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் மற்றவர்களுக்கு நோயை கொடுப்பதை தடுப்பதற்காக அது மிகவும் பிரயோசனம். அதே நேரத்தில் எல்லாரும் பப்ளிக் எல்லாரும் அணிய வேண்டும் என்று இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஆனால் எங்களோட தகவல்கள் இருந்த அந்த கொரோனா வைரஸ் ஒரு புது வைரஸ் என்றபடியால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த தகவல்கள் எவோல்வ் ஆகிக்கொண்டிருக்கின்றது. இன்ஃபர்மேஷன் வரும்போது நாங்கள் அதை அடிக்கடி அப்டேட் பண்ணுவார்கள். அதை நீங்கள் அந்த ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் இந்த ஹெல்த் சைட்லையும் அதை பார்க்கலாம். என்று
விடுமுறை முடிந்து பள்ளி ஆரம்பமாகிறது இல்லையா, அப்போ பெற்றோருக்கு இப்போ இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பயம் என்னவென்றால், பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்பலாமா, அனுப்பினால் அவர்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள், இப்படியான பல கேள்விகள் பெற்றோருக்கு எழுகிறது. இந்த கேள்விகளுடன் நிறைய பேர் வைத்தியரையும் வந்து சந்திப்பதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்?
இது ஒரு சிக்கலான நிலைமை. என்னன்னு சொன்னால், நாங்கள் அவர்களை இப்படி ஜோசிப்பதில் பிள்ளை ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னால், இப்போ இந்த சிச்சுவேஷன் படி இதை ஒரு WHO உலக சுகாதார நிறுவனம் வந்து இதை பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியாக அறிவித்திருக்கு. இன்றைய நிலைமையில் அறிவித்திருக்கின்றன. இதில் முக்கியமாக என்னென்னு சொன்னால், அந்த டெத் வந்தது எல்லாமே கூடுதலாக வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அவர்களுக்கு வேறு விதமான நோய்களால் அவர்களுடைய இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருந்தவர்கள்லாம் டெத் வந்துருக்கு. அப்போ இந்த இப்போது கணக்கிற்காக அந்த கேஸ் ஃபேட்டாலிட்டி ரேட் வந்து கிட்டத்தட்ட 2.17 சொன்னால், 100 பேர்களுக்கு தாக்கினால் ஒரு 2.2 பேருக்கு அண்ணளவாக 2 பேருக்கு. இது வந்து இந்த சார்ஸ் அது மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி அதோட ஒப்பிடும் பொழுது குறைவாக இருக்கின்றது. ஆனால் இந்த நீங்கள் கேட்டீங்க அந்த பள்ளிக்கூடம் போவதை பற்றி, அவர்களுக்கு நாங்கள் நான் திருப்பி அதை சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், இப்பொழுது இந்த எல்லோருமே சுகாதார ஊழியர்களாக இருந்தானே, கவர்மெண்ட்டாக இருந்தானே, பாடசாலைக்குரியவர்கள் பொறுப்பானவர்களாக இருந்தானே, இதெல்லாம் சரியான கவனமாக இருக்காது. இப்போது உள்ள படி நீங்கள் 14 நாளுக்குள்ள சைனாக்கு போயிருந்தால், சைனாவில் குறிப்பாக ஹுபை ப்ரொவின்ஸுக்கு போயிருந்தால், ஹொங்கொங்கு போயிருந்தால், அவர்களை வீட்டில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்படி நாங்கள் அந்த சரி விஜிலண்ட், நாங்கள் ஒரு கேசஸ் ஐடென்டி பண்ணுறதுக்கு விஜிலண்டா, இப்போ இதுவரை ஆஸ்திரேலியாவில் வந்து 9 கேசஸ் நீங்கள் சொன்னீங்கள் ஆரம்பத்திலேயே ஐடென்டி பண்ணப்பட. ஸோ நம்பர் ஆஃப் டெஸ்டிங் வந்து கூடிக்கொண்டு போகுது. என்னன்னு சொன்னால், நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறாக்களே தான் கூட டெஸ்ட் பண்ண பார்க்குறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த என்ன ஹெல்த் அதாரிட்டி அல்லது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன தகவலை அப்டேட் பண்ணதோ அதை ஃபாலோ பண்ணினீர்கள் சொன்னால் நன்றாக இருக்கும்.
மிக்க நன்றி டாக்டர் ராஜேஷ் கண்ணன் அவர்களே. நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம் செல்வி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.